அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பது எல்லா ஜெகதீசன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. அடுத்த இரண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை நடத்தும் நாடுகளை தேர்ந்தெடுப்பதில் ஊழல் நடைபெற்றதான குற்றச்சாட்டு குறித்த விசாரணை அறிக்கையை வெளியிடுவது என்று ஃபிஃபா ஒருமனதாக முடிவெடுத்திருக்கிறது. ரஷ்யா மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளில் நடைபெற இருக்கும் இந்த உலகக்கோப்பை போட்டிகளை நடத்தும் உரிமை அந்த நாடுகளுக்கு வழங்கப்பட்ட விதத்தில் ஊழல்கள் இடம்பெற்றன என்று பரவலாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. ஆனால் ஃபிஃபாவின் தலைவர் ஷெப் பிளாட்டரோ அந்த விசாரணை அறிக்கை சரியான வடிவில் வெளியாகும் என்றும், அதுவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தனி நபர்கள் மீதான விசாரணைகள் முடிவடைந்த பிறகே இது நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார்.
ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் வீடொன்றிலிருந்து குழந்தைகள் அடங்கலாக 8 சிறார்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கெய்ன்ஸ் நகரில் வீடொன்றில் பெண்ணொருவர் காயமடைந்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து சென்று பார்த்த போலீசார் 18 மாதங்கள் முதல் 15 வயது வரையான பிள்ளைகளின் சடலங்களை மீட்டிருக்கின்றனர்.
We have a 34-year-old woman assisting us currently with the circumstances surrounding.
ஒரு பிள்ளை தவிர்ந்த மற்ற குழந்தைகளின் தாயான 34 வயது பெண்ணொருவர் விசாரணைக்கு ஒத்துழைத்து வருவதாகவும் போலீசார் கூறினர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சோமாலிய கால்பந்து விளையாட்டு சீசன் இன்று தலைநகர் மொகதிஷுவில் தொடங்குகிறது. பல ஆண்டுகளாக அல் ஷபாப் தீவிரவாத அமைப்பின் பயிற்சி தளமாக விளங்கிய ஒரு விளையாட்டு அரங்கில் முதல் போட்டி நடைபெறுகிறது. அல் ஷபாப் அமைப்பின் நகரின் பெரும்பாலான பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் முன்பு வைத்திருந்தது. கடந்த ஆண்டு சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபிஃபாவின் உதவியுடன் அந்த விளையாட்டு அரங்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. நைஜீரியா, கென்யா, உகாண்டா உட்பட பல நாடுகளிலிருந்து பன்னாட்டு விளையாட்டு வீரர்கள் இந்த பல சோமாலிய அணிகளில் இந்த ஆண்டு சேர்ந்திருக்கிறார்கள்.
ரஷ்யாவில் எதிரணி செயற்பாட்டாளரான அலெக்சி நவால்னி 500,000 டாலர்களுக்கும் அதிக பணத்தை திருடியதாக குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டு சிறை தண்டனை அளிக்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கூறியிருக்கின்றனர். அதிபர் புட்டினுக்கு எதிராக 3 ஆண்டுகளுக்கு முன்னர் பெரும் போராட்டங்களை நடத்திய நவால்னி மீதும் அவரது சகோதரர் ஒலெக் மீதும் 2 கம்பெனிகளை ஏமாற்றி பணம் பெற்ற குற்றச்சாட்டில் வழக்கு நடந்து வருகிறது. இந்த எல்லா வழக்குகளும் அரசியல் நோக்கம் கொண்டவை என்று நவால்னி தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ரஷ்யாவின் நாணயமான ரூபிளின் மதிப்பு வெகுவாக வீழ்ச்சியடைந்திருப்பதை அடுத்து தனது புதிய மாடல்களுக்கு முன்பதிவு செய்யும் முறையை ரெனால்ட் மற்றும் நிசான் ஆகிய 2 கார் நிறுவனங்களும் அங்கு ரத்து செய்திருக்கின்றன. தங்களது மற்ற கார்களுக்கான விலைகளையும் அவர்கள் ரஷ்யாவில் அதிகரித்திருக்கிறார்கள். ரெனால்ட் நிசான் கூட்டமைப்பு ரஷ்யாவின் கார் சந்தையில் முக்கிய இடத்தில் இருக்கிறது. இருந்தும் கார்களின் விற்பனை வேகமாக குறைந்து வருவதாகவும், இதனால் எல்லோருமே பெரும் இழப்புகளை சந்திக்கும் நிலையில் இருப்பதாகவும் ரெனால்ட் நிசான் கூட்டமைப்பின் தலைவர் கரோல் கோசான் தெரிவித்திருக்கிறார். டாலருக்கு எதிரான ரூபிளின் மதிப்பு இந்த ஆண்டு பாதியாக குறைந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உணவு கஃபே ஒன்றில் ஆட்களை பணையம் வைத்திருந்த ஆயுததாரிக்காக ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் கொலை அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியிருப்பதாக வழக்கறிஞர்கள் சங்கம் ஒன்று கூறியிருக்கிறது. நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே ஆயுததாரி மான் ஹெரோன் மோனிஸ் இந்த வாரத்தின் முற்பகுதியில் உணவு கஃபே ஒன்றில் இருந்தவர்களை பல மணி நேரம் பணையம் வைத்திருந்தார். இந்த வழக்குகளில் மோனிஸ் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்களுக்கும் அவருக்கு பிணை வழங்கியிருந்த நீதவானுக்கும் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக நியூ சவுத் வேல்ஸ் வழக்கறிஞர்கள் சங்கம் கூறியிருக்கிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
இயற்கை பேரழிவுகள் நடப்பதற்கு முன்பே அவை குறித்து விலங்குகளால் முன்கூட்டி உணர முடியும் என்று அமெரிக்க ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். தொலைதூரம் பறந்து செல்லும் பறவைகள் குறித்து ஆய்வு செய்த அமெரிக்க ஆய்வாளர்கள் இந்த முடிவை அறிவித்திருக்கிறார்கள்.
தென்னிந்திய மாநிலமான கேரளாவில் மதுபான விற்பனைக்கும் பாவனைக்கும் கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வருகின்ற முந்தைய முடிவை சற்று தளர்த்து திட்டமிட்டிருப்பதாக அரசு அறிவித்திருக்கிறது. ஞாயிறு தினங்களில் மதுபான கடைகளை திறப்பதற்கும் வைன், பியர் போன்ற அல்கோஹால் குறைந்த மதுபானங்களை விற்பதற்கு ஹோட்டல்களுக்கு அனுமதி வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கும் தொழில்களை பாதுகாப்பதற்கும் இந்த முடிவு எடுத்திருப்பதாக முதலமைச்சர் உம்மன்சாண்டி கூறியிருக்கிறார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.